இரு இரக்கத்தின் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களை, மனித வாழ்வை ஆட்டிப்படைக்கும் மனநோய்களிலேயே அதிக ஆபத்தானது சந்தேகம். சந்தேகம் ஒரு கூட்டு உணர்வு, பல உணர்வுகளின் பிறப்பிடமே அதுதான். சந்தேகம் குடிகொள்ளும் மனதில் கூடவே பயம், கோபம், வருத்தம், நம்பிக்கையின்மை என்ற பல உணர்வுகள் கூட்டுக்குடித்தனம் செய்யும். சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மருந்து இரக்கம். அன்பு இதயங்களே, சந்தேகமும் இரக்கமும் சந்திக்கும் ஞாயிறு இது. உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். இறைவனின் இரக்கத்தை வாழ்வின் பல சூழல்களில் பல நிலைகளில் நாம் உணர்ந்திருக்கின்றோம். சிறப்பாக நம் வாழ்வில் ஏற்படும் சந்தேக புயல்களை இறைவன் அடக்கி அமைதியை உருவாக்கும் நேரத்தில் அந்த இறை இரக்கத்தின் சிகரத்தை நாம் தொட்டிருக்கின்றோம். சந்தேகத்திலும் குழப்பத்திலும் தவித்த சீடர்களை தேடி, குறிப்பாக தோமாவை தேடிச் சென்று அவருக்கு உறுதி வழங்கிய இயேசுவை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, சந்தேகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விவிலியத்தில் கூறப்படும் ஒரு மனிதர் தோமா. உண்மை பேசுபவரை அரிச்சந்திரன் என்றும், தாராள மனதுடையவரை பாரி வள்ளல் என்றும் அழைக்கின்றோமே, அதேபோல் சந்தேகப்படும் யாரையும் சந்தேக தோமையார் என்று அழைக்கின்றோம். அவ்வளவு தூரம் தோமா சந்தேகத்தின் மறுபிறவியாக மாறிவிட்டார். தோமா இயேசுவின் உயிர்ப்பை சந்தேகப்பட்டார் என்று கேட்டதும் நம்மில் பலர் உடனே ஒரு நீதி இருக்கை மீது அமர்ந்து, என்ன மனிதர் இவர், இயேசுவோடு 3 ஆண்டுகள் நெருக்கமாய் பழகிவிட்டு எப்படி இவரால் சந்தேகப்பட முடிந்தது என்ற கேள்வியை எழுப்பி, தோமா இப்படி நடந்து கொண்டது தவறு என்ற தீர்ப்பையும் தந்து விடுகின்றோம். நீதி இருக்கைகளில் ஏறுவது எளிது.
அன்பு நெஞ்சங்களே, கல்வாரியில் இயேசு இறந்ததை நாம் நேரில் பார்த்திருந்தால் தோமாவை விட இன்னும் அதிகமாக மனமுடைந்து போயிருப்போம். அந்த கல்வாரி பயங்கரத்திற்கு பின் ஒன்றுமே இல்லை என்ற முடிவுக்கும் வந்திருப்போம். எருசலேமில் கல்வாரியில் சீடர்கள் கண்ட காட்சிகள் அவர்களை முற்றிலும் நிலைக்குலைய செய்துவிட்டன. அவர்கள் வாழ்வில் இயேசு விட்டு சென்ற வெற்றிடத்தை சந்தேகம், பயம், ரோமையர்கள் மற்றும் யூத மத தலைவர்கள் மீது வெறுப்பு, கோபம் போன்ற பல உணர்வுகள் நிரப்பிவிட்டன. தங்களில் ஒருவரே இயேசுவை காட்டிக் கொடுத்ததால் இதுவரை அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த நம்பிக்கை தொலைந்து போனது. சிலுவையில் ஒரு கந்தல் துணி போல தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை உடலோடு புதைப்பதற்கு முன்பே அந்த சீடர்கள் மனதால் புதைத்து விட்டனர்.
அன்புள்ளங்களே, கடந்த சில வாரங்களாக நம்முடைய நிலையும் சீடர்களின் மனநிலையை பிரதிபலிப்பதாக உள்ளது. நாம் அண்மையில் கேட்ட துயரமான நிகழ்வுகள் நம்மை குழப்பத்திலும் சந்தேகத்திலும் கோபத்திலும் ஆழ்த்தி உள்ளதை உணரலாம். மார்ச் மாத துவக்கத்தில் ஏமன் நாட்டில் 4 அருள் சகோதரிகளும் 10 நலப்பணியாளர்களும் அரக்கத்தனமாக கொல்லப்பட்டனர். ஒரு அருள் பணியாளர் கடத்தி செல்லப்பட்டார். புனித வாரம் துவங்கியதும் மார்ச் 22 செவ்வாய்க்கிழமை பிரசல்ஸ் நகரில் தீவிரவாத தாக்குதல்கள் நிகழ்ந்தன. ஏமன் நாட்டில் கடத்தப்பட்ட அருள் பணியாளர் புனித வெள்ளியன்று சிலுவையில் அறையப்படுவார் என்றும், அறையப்பட்டுவிட்டார் என்றும் உலவி வந்த வதந்திகள் நம்மை மேலும் துயரத்தில் ஆழ்த்தின. கடந்த ஞாயிறன்று உலகெங்கும் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்பட்ட போது பாகிஸ்தானில் லாகூர் நகர் பூங்காவில் கல்வாரி கொடுமைகள் மீண்டும் நிகழ்ந்தன. இத்தகைய கொடுமைகளை எவ்விதம் புரிந்து கொள்வது, இவற்றிற்கு எவ்விதம் பதிலிருப்பது?
அன்பு இதயங்களே, அர்த்தம் எதுவுமே இல்லாமல் வன்முறைகள் நிகழும்போது நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித்தரப்படும் வழிகள் மன்னிப்பு மற்றும் ஜெபம். இந்த இரண்டையும் இணைத்து இயேசு கல்வாரியில் சொன்ன வார்த்தைகள் அடிக்கடி நமக்கு நினைவுறுத்தப்படுகின்றன. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை.
அன்புள்ளங்களே, இயேசு கூறிய இவ்வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள இருவேறு மடல்கள் உதவியாக இருக்கும். முதல் மடல் அண்மையில் சமூக வலைத்தளங்களில் பலராலும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மடல். 2015 நவம்பர் 13 வெள்ளிக்கிழமை பாரிஸ் மாநகரிலும் புறநகர் பகுதியிலும் நடந்த தீவிரவாத தாக்குதலில் தன் இளம் மனைவியை இழந்த ஒருவர் தீவிரவாதிகளுக்கு எழுதியுள்ள திறந்த மடல் இது.
வெள்ளிக்கிழமை மாலை ஓர் அற்புத உயிரை நீங்கள் திருடிக் கொண்டீர்கள். அவர்தான் என் அன்பு மனைவி, என் மகனின் தாய். ஆனாலும் என் வெறுப்பை உங்களால் பெற முடியாது. நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விருப்பமில்லை. நீங்கள் எல்லாருமே இறந்த ஆன்மாக்கள். கடவுளுக்காக கண்மூடித்தனமாக நீங்கள் கொள்கிறீர்களே, அந்த கடவுளின் சாயலில் நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்றால் என் மனைவியின் உடலை துளைத்த உங்கள் ஒவ்வொரு குண்டும் அந்த கடவுளின் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கும். முடியாது, என் வெறுப்பை பெறும் திருப்தியை உங்களுக்கு நான் தர முடியாது. அதைத்தானே நீங்கள் விரும்புகிறீர்கள்? வெறுப்புக்கு கோபத்தால் நான் விடையளித்தால் உங்களை ஆட்டிப்படைக்கும் அறியாமைக்கு நானும் அடிமையாகி விடுவேன். நான் பயத்தில் வாழ வேண்டும். எனக்கு அருகில் இருப்போர் அனைவரையும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும் என்பதுதானே உங்கள் விருப்பம்? அது நிச்சயம் நடக்காது. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். என் பாதுகாப்பிற்காக என் உள் மன சுதந்திரத்தை நான் பலிகொடுக்க மாட்டேன். இப்போது இருப்பது நாங்கள் இருவர் மட்டுமே, நானும் என் மகனும். ஆனால் உலகின் இராணுவங்களை விட நாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள். என் செல்ல மகன் வாழப்போகும் ஒவ்வொரு நாளும் தன் மகிழ்வாலும் சுதந்திரத்தாலும் உங்களை அவன் அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பான்.
ஹெலன் முயால் என்ற தன் இளம் மனைவியை இழந்த அந்துவான் லெய்ரஸ் என்ற பத்திரிகையாளர் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட மடல் இது. அன்பர்களே, தெளிவான துணிவான உணர்வுகளை வெளியிடும் இம்மடல் வெறுப்புக்கு பணிய மாட்டேன் என்ற உன்னத உண்மையை சொல்லுகின்றது. அதேவேளை பரிவு இரக்கம் என்ற உண்மைகளுக்குள் இன்னும் ஆழமாக செல்லாமல் எழுதப்பட்ட மடலோ என்று சிந்திக்க தூண்டுகின்றது. தீவிரவாதிகளின் வெறுப்பு எங்கிருந்து வருகின்றது என்ற கேள்வியை இம்மடல் நேருக்கு நேர் சந்திக்காமல் செல்கின்றதோ என்ற சந்தேகம் எழுகின்றது. இத்தகைய மடலை வாசிக்கும் வன்முறையாளர்களின் வெறுப்பு இன்னும் கூடும் என்று அஞ்ச தோன்றுகின்றது.
எனது அருமை அன்புள்ளங்களே, அந்துவான் அவர்கள் தீவிரவாதிகளுக்கு எழுதிய திறந்த மடலிலிருந்து மாறுபட்ட மற்றொரு மடல் ஒரு துறவியால் எழுதப்பட்டது. இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட கிறிஸ்தியான் தேஷர்ஜ் என்ற ஒரு துறவி தன் மரணத்திற்கு முன் எழுதிய ஒரு மடலை நாம் சிந்தித்து பார்க்கலாம். சிஸ்டர்ஷின் துறவு சபையைச் சேர்ந்த கிறிஸ்தியான் அவர்கள் அல்ஜீரியா நாட்டில் பணியாற்றிய போது இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார்.
தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த போது அருள்பணி கிறிஸ்டியான் அவர்கள் எழுதிய ஒரு மடல் உலகில் நிலவும் வன்முறைகளை புரிந்து கொள்ளவும் அவற்றிற்கு நம் பதிலிருப்பு எவ்விதம் அமைய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளவும் உதவியாக இருக்கும். இதோ அருள்பணி கிறிஸ்டியான் அவர்கள் எழுதி சென்ற இறுதி சாசனம்.
என் நேரமும் எனக்கு மரணம் வரலாம். இன்று இப்போது அது வரலாம். தீவிரவாதத்தின் பலிகடாவாக நான் மாறும்போது என் துறவு குடும்பம், என் உறவினர் அனைவரும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். என் வாழ்வு இறைவனுக்கும் இந்நாட்டுக்கும் முற்றிலும் வழங்கப்பட்டது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். என்னைப் போலவே கொடூரமான மரணங்களை சந்தித்து மறக்கப்பட்ட பலரை நினைவில் கொள்ளுங்கள். என் மரணம் நெருங்கி வரும் வேளையில் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவதற்கு எனக்கு நேரம் கிடைக்க வேண்டும். அதே வண்ணம் என்னை கொல்பவர்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். என் கொலைக்கு காரணம் இவர்களே என்று தாறுமாறாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுவது என்னை மகிழ்விக்காது. பொதுப்படையாக எழும் இவ்வித குற்றச்சாட்டுகளால் அல்ஜீரிய மக்களையும் இஸ்லாமியரையும் சந்தேகத்தோடு மரியாதையின்றி பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். இறைவன் விரும்பினால் என் இறுதி நேரத்தில் நான் செய்ய விழைவது இதுதான். தந்தையாம் இறைவன் இஸ்லாமியர் அனைவரையும் தன் அன்பு குழந்தைகளாக பார்ப்பது போல் நானும் அவர்களை பார்க்கும் வரம் வேண்டுகின்றேன். என் இறுதி நேரத்தை நிர்ணயிக்கும் அந்த ஒருவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இறைவனின் சாயலை உம்மில் காண்கின்றேன். இறைவனுக்கு விருப்பமானால் நாம் இருவரும் நல்ல கள்வர்களைப் போல பிண்ணகத்தில் சந்திப்போம். ஆமென்.
அன்பு நெஞ்சங்களே, அருள்பணி கிறிஸ்டியன் அவர்கள் எழுதியுள்ள இம்மடல் காயங்களை திறப்பதற்கு பதில் அந்த காயங்களிலேயே மீட்பை காண்பதற்கு அழைப்பு விடுக்கின்றது. இதுதான் அன்று இயேசுவுக்கும் தோமாவுக்கும் இடையே நிகழ்ந்தது. கல்வாரியில் காயப்பட்டது போதாதென்று சீடர்களின் சந்தேகத்தாலும் நம்பிக்கை இழந்த நிலையாலும் இயேசு மீண்டும் காயப்படுகின்றார். இருப்பினும் அந்த காயங்களை தொடுவதற்கு தன் சீடர்களையும் நம்மையும் அழைக்கின்றார். காயங்களை தொடுவது மீண்டும் வலியை உருவாக்கலாம், ஆனால் அன்புடன் நம்பிக்கையுடன் தொடும்போது காயங்கள் குணமாவதற்கும் வழி பிறக்கும். இதுதான் அன்று இயேசுவுக்கும் தோமாவுக்கும் இடையே நிகழ்ந்தது.
அன்பு இதயங்களே, இயேசுவின் அழைப்பை ஏற்று தோமா இயேசுவை தொட்டாரா என்பதை நற்செய்தி தெளிவாக சொல்லவில்லை. உடலால் தோமா இயேசுவை தொட்டிருக்கலாம், தொடாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த அழைப்பின் மூலம் தோமாவின் மனதை இயேசு ஆழமாக தொட்டார். எனவே அந்த மிக ஆழமான மறை உண்மையை தோமா கூறினார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இயேசுவை கடவுள் என்று கூறிய முதல் மனித பிறவி தோமாதான். இயேசு இவ்விதம் ஆழமாக தொட்டதால் தான் அடைந்த மீட்பை, அந்த மீட்புக்கு தன்னை அழைத்துச் சென்ற இயேசு கிறிஸ்துவை உலகெங்கும் குறிப்பாக இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் திருத்தூதர் தோமா. அன்பு இதயங்களே, இறைவனின் இரக்கம் சந்தேக புயல்களை அடக்கும், சந்தேக மலைகளை தகர்க்கும், சந்தேக கல்லறைகளை திறக்கும். இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டில் இந்த இறை இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் உணர சந்தேக தோமாவின் பரிந்துரையோடு வேண்டுவோம்.
சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.